நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் இம்மாதம் 23 திகதி ஆரம்பமாக உள்ள நிலையில், வரலாற்றில் 2வது தடவையாக நாடற்ற நிலையிலுள்ள விளையாட்டு வீரர்களை சர்வதேச ஒலிம்பிக் குழு களமிறக்குகிறது. இவ்வீரர்கள் அகதிகள் ஒலிம்பிக் அணியின் பகுதியாக ஒலிம்பிக் கொடியின் கீழ் போட்டிகளில் பங்கேற்பார்கள். சுமார் 29 நாடற்றவர்கள் இம்முறை ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். இது 2016 ரியோ விளையாட்டுப் போட்டிகளில் முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட அகதிகள் ஒலிம்பிக் அணியை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு பெரியதாகும். 2032 ஒலிம்பிக் போட்டிகள் அநேகமாக பிரிஸ்பர்ன் நகரில் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படும் பின்னணியில், அகதிகளை அரவணைக்கும்படி ஆஸ்திரேலியாவுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளுக்கான அகதிகள் ஒலிம்பிக் அணியின் 29 உறுப்பினர்கள் அதிகாரப்பூர்வமாக ஜூம் மூலம் அறிவிக்கப்பட்டனர். இது சிரியாவில் பிறந்த ஜெர்மனியில் வசிக்கும் நீச்சல் வீரர் ஆலா மாசோவுக்கு ஒரு நீண்டகால கனவு நனவாகியது.
That was the big dream, actually being achieved. And the moment when I heard my name, I had a couple of moments of shock. Like, it is my name, right? It is.
IOC-யின் தலைவர் தோமஸ் பா இந்த அறிவிப்பை இவ்வாறு வெளியிட்டார்.
It's a message to the entire world to make the world aware of the magnitude of this crisis which is growing every day.
அகதிகள் ஒலிம்பிக் அணியில் மீண்டும் சேர்க்கப்பட்டது தனக்கு மிகவும் மகிழ்ச்சியுடன் ஆச்சரியமாக இருந்ததாக கூறுகிறார் 2016 ரியோ விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க அகதிகள் ஒலிம்பிக் அணியில் பங்கேற்ற சக சிறிய நீச்சல் வீரர் யுஸ்ரா மார்டினி.
In the beginning I was ashamed of being called a refugee. I was ashamed of you know, the whole story and that, okay, I slept on the floor while I came here and I realized that actually it's not about this little girl anymore. Yeah, it was the moment of entering the Olympic stadium 2016 that made me realize it's not about me. It's about way, you know, it was almost 65 million displaced people around the world and now it is 82. So this is sad. It's a very sad number to me, but this is what motivates me now and keeps me going, to be honest.
விளையாட்டுகளில் போட்டியிடுவதற்கான அவர்களின் கனவை நிறைவேற்றுவதில் அனைவரும் ஒன்றுபட்டுள்ளனர். அவர்கள் நாடற்றவர்களுக்கான அகதிகள் விளையாட்டு வீரர்கள் அணியில் இடம்பெறுவோம் என்று ஒருபோதும் நினைத்ததில்லை. ஆனால் அதனை அடைவதற்கான அவர்களது பயணம் எளிதானதும் அல்ல. வேறேதும் வழிகளற்ற நிலையிலேயே போரினால் பாதிக்கப்பட்ட சிரியாவில் இருந்து கிரேக்க தீவான லெஸ்போஸுக்கு செல்லும் படகில் 2015 தனது 17வது வயதில் தப்பிச் சென்றதாக கூறுகிறார் யுஸ்ரா மார்டினி. சுமார் 30 நிமிடங்களில் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் பயணித்த நிலையில் அவர்களது படகின் இயந்திரம் செயலிழந்து விட்டது. யுஸ்ராவின் சகோதரி உட்பட 20 பேர் அப்படகில் பயணித்துள்ளனர். அதில் 3 பேருக்கு மட்டுமே நீச்சல் தெரியும். யுஸ்ராவின் மூத்த சகோதரி சாரா படகு மூழ்குவதை தடுக்கும் நோக்கில் முதலில் தண்ணீரில் குதித்தார். தனது சகோதரியின் பணிப்பையும் மீறி தானும் தண்ணீரில் குதித்து அவருடன் சேர்ந்து சுமார் 3 மணி நேரம் படகுடன் நீந்திச் சென்றதாக கூறுகிறார் யுஸ்ரா.
Yeah, to be honest, I didn't think about anything. I just saw, it's like, you know, when the baby sees their mom doing something and they just do it. I felt like the comfort that my sister is there. There were like at least 90% of the people on the boat, they didn't know how to swim.
ஏறக்குறைய அதே காலப்பகுதியில் ஆலா மாசோவும் தனது சகோதரருடன் சிரியாவில் இருந்து தப்பிச் சென்று கொண்டிருந்தார். படகு பயணத்தில் அவர்கள் எவ்வித இடையூறும் இல்லாமல் தப்பினர். ஆனாலும் விரைவில் இருவரும் பிரிய வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்போது 15 வயதுடைய மாசோ நீண்ட தூரங்களுக்கு தனியாக நடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதன் பிறகு ஒருவாறு தனது சகோதரருடன் இவர் இணைந்து கொண்டார்.
And we had to cross 26 kilometers, I think, on foot with a group of 300 people.
அகதிகள் மீள்குடியேற்றம் தொடர்பான பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டிய ஒன்று என்று கூறுகிறார் டோக்கியோ ஒலிம்பிக் அகதிகள் அணியின் சேஃப்டி மிஷன் மற்றும் கென்யாவின் முன்னாள் மரதனோட்ட பந்தய வீரருமான டெக்லா லோரூப். 2032 ஒலிம்பிக் போட்டிகள் அநேகமாக பிரிஸ்பர்ன் நகரில் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படும் பின்னணியில் அகதிகளை அரவணைக்கும்படி அவர் சவுத் சைனா மார்னிங் போஸ்டில் வழங்கிய செவ்வியில் ஆஸ்திரேலியாவுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஆண்டுக்கு 150 அகதிகளை இங்கிருந்து ஏற்றுக்கொள்வதற்கான நியூசிலாந்தின் அழைப்பு போன்ற அகதிகள் மீள்குடியேற்றங்களை ஆஸ்திரேலியா பரிசீலிக்க வேண்டும் என்று மற்றைய முன்னாள் விளையாட்டு வீரர்கள் பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது அகதி விளையாட்டு வீரர்களை பற்றியது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த அகதிகளை பற்றியது என வலியுறுத்துகிறார் முன்னாள் சொக்கரூஸ் அணியின் வீரர் கிரெய்க் ஃபோஸ்டர்.
It's not just about refugee athletes, it's about refugees.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? Apple Podcast, Google Podcast, Spotify என்று podcast கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.